நீங்கள் கலைக்கலாம்.
ஓ, நன்றி. குழுக்களுடைய பிரதி தவிசாளர் அவர்களே, இந்த இன்றைய இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு அனுமதித்ததற்கு நன்றி. இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு முற்பட்ட காலமானது. இலங்கையை பொறுத்தவரையில் சிங்கள அரசுகளை இந்த நாட்டை ஆட்சி செய்ததற்கான ஒரு உணர்வே எமக்குள் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருந்த பாரபட்சங்கள், ஏமாற்றுதல்கள், புறக்கணிப்புகள், உதாசீன நிலைமைகள், அடிக்கடி திட்டமிட்ட இனக்கலவரங்கள் என்பன எல்லாம் சேர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையினை தென்பகுதி அரசுகள் தொடர்பில் எமக்கு ஏற்படுத்தி இத்தகையதொரு உணர்வினை எமக்குள் வளர்த்திருந்த.
ப்ளீஸ் ஒன்றபல்ல துசிதா விஜயமான் வில் டேக் த சேர்.
தேங்க்யூ. அத்துடன் தமிழ் தரப்பு சீலாப அரசியல் தலைமைகளின் நடைமுறை சாத்தியமற்ற போக்குகளும் வாய்ப்புகளை தவறவிட்ட தவறுகளும் இனவாதத்தினை சமூகத்தில் நிறுவனமயப்படுத்திய உணர்ச்சிகளை ஊட்டும் பேச்சுக்களும் அந்த உணர்ச்சிகளிலேயே குளிர்காய்கின்ற அரசியல் நிலைப்பாடுகளும் காரணமாக தேவை ஏற்பட்டிருந்த நிலையில் நாம் ஆயுதமேந்திய ஒரு போராட்டத்தினை நோக்கி நகர வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த ஆயுத போராட்டத்தை வன்முறை போராட்டமாக நாம் ஆரம்பித்திருக்கவில்லை. அதனை இந்த நாட்டு மக்களின் உரிமை போராட்டமாகவே முன்னெடுக்க நாம் விரும்பியிருந்தோம். அதற்கென நாம் எதிர்பார்த்திருந்த சிங்கள மற்றும் முஸ்லீம் முற்போக்கு சக்திகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்காத நிலையில் எமக்கு கிடைத்திருந்த ஒரு சில சிங்கள மற்றும் முஸ்லீம் சகோதர மக்களின் உதவிகளுடன் நாம் அந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தோம். இந்த போராட்டத்தின் நோக்கங்களை சகோதர சிங்கள மக்களும் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற கொள்கை நிலப்பாட்டிலிருந்து சிங்கள மொழி மூலமான ஊடகங்களையும் உருவாக்கி நாம் செயல்பட்டு வந்திருந்தோம். இத்தகைய ஆயுத போராட்டத்தில் நேரடி பங்களிப்பை வழங்கியிருந்த நாம் அந்த போராட்டத்தின் பிரதிபலனாக கிடைத்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழான எமது அரசியல் ஜாப்பின் 13வது திருத்தச் சட்டத்தின் மூலமான மாநிலசபை முறைமையினை ஏற்று நாம் அந்த ஆயுத போராட்டத்தினை கைவிட்டு தேசிய அரசியல் நீரோட்டத்திற்குள் பிரவேசம் கொண்டிருந்தோம். நாம் அன்று எடுத்திருந்த இந்த கொள்கை ரீதியிலான முடிவினை ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஏனைய தரப்பினரும் அன்றே எடுத்திருந்தால் உரிமை போராட்டமாக ஆரம்பித்திருந்த எமது போராட்டமானது ஒரு வன்முறை போராட்டமாக மாறியிருக்கார். எமது மக்களில் பாரிய அளவிலானோர் அழிந்திருக்கவும் மாட்டார்கள். இந்த நாட்டில் பாரிய அழிவுகளும் ஏற்பட்டிருக்காது என்பதை நான் தொடர்ந்தும் கூறி வருகின்றேன். அந்த வகையில் இந்த மாகாண சபை முறைமையானது எமது ஆயுதமேந்திய போராட்டத்தின் வெற்றியாகவே கிடைத்தது என்பதையும் இது வடக்கு கிழக்கு மக்களுக்கான அதிகார பகிர்வுக்காக கிடைத்த ஒரு முறைமை என்பதையும் இந்த முறைமைக்கு நாட்டு மக்களிடையே பெரும்பான்மை மக்களிடையே எதிர்பார்ப்புகள் கிளம்பிவிடக்கூடாது என்பதற்காக நாட்டின் ஏனைய மாகாணங்களுக்கும் சேர்த்து இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இந்த மாகாண சபை முறைமையை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு ஆரம்பத்தில் புலிகள் இயக்கத்திற்கு கிடைத்திருந்தது. அவர்கள் அதை புறக்கணித்து விட்டதால் அதனை பெற்றுக்கொண்ட மற்றைய தரப்பினர் நிலை தடுமாறி நடந்து கொண்டதால் அந்த வாய்ப்பு, அதாவது மாகாண சபையின் மூலமாக எமது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள் இல்லாதொழிக்கப்பட்டது. இவ்வாறு இந்த மாகாண சபை முறைமையை புறக்கணித்தவர்களாலும் அதனை ஏற்று வினைத்திறனுடன் செயல்படுத்த தவறியவர்களாலும் எமது மக்களுக்கு அளித்த மாபெரும் தவறினை மூடி மறைப்பதற்காக இந்த மாகாண சபை முறைமையில் எதுவும் இல்லை என்ற ஒரு கருத்தியல் எமது மக்கள் மத்தியில் திணிக்கப்பட்டது. இந்த கருத்தியலை எமது மக்களிடையே மேலும் மேலும் வளர்த்தெடுப்பதற்கு பெரிதும் துணை போயிருந்த தரப்பினரே இன்று வடக்கு மாகாண சபையினை ஏற்று அதனது மக்களுக்கான பணிகளை முடக்கி வைத்திருப்போராக இருந்து வருகின்றனர். இந்த மாகாண சபையினை மக்கள் நலன் சார்ந்த பணிகள் சார்ந்து மேலும் முடக்கி வைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என இன்னொரு தரப்பாரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மாகாண சபை முறைமை கிடைத்தமையானது எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு என்றே நாம் தொடர்ந்தும் கூறி வருகின்றோம். இதனை தென்பகுதியில் செயல்பட்டு வருகின்ற மாகாண சபைகள் பெரும்பாலும் நிரூபித்து வருகின்றன என்றே நான் கருதுகின்றேன். ஆனால் வடக்கு மாகாண சபையை பொறுத்தவரையில் அந்த பொன்னான வாய்ப்பினை அந்த ஆட்சியாளர்கள் தங்களது சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்களே அன்றி அதனை எமது மக்களுக்காக பயன்படுத்த முன்வரவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த விடயம் தொடர்பில் எமது மக்கள் இன்று கேள்விக்கு மேல் கேள்வி தொடுக்கும் நிலைக்கு வடமாகாண சபையின் ஆட்சியாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண சபையின் ஆட்சி அதிகாரம் எமக்கு கிடைக்கவில்லை என்பதால் நாம் வடக்கு கிழக்கு மாகாண சபைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. மாகாண சபை முறைமையை வெகுவாக ஆதரிப்பவர்கள் நாங்கள். மாகாண சபை முறைமையினை அதன் உருவாக்க காலத்தில் ஆதரித்தது போன்றே இன்றும் நாம் அதனை ஆதரிக்கின்றோம். ஆனால் வடக்கு மாகாண சபையினை வடக்கு மாகாண மக்களின் நலன் சார்ந்து செயல்படுத்தாதவர்களின் செயல்பாடுகளையே நாம் எதிர்க்கின்றோம், விமர்சிக்கின்றோம். கடந்த காலத்தில் இந்த மாகாண சபை முறைமையை இல்லாதொழித்துவிட்டு மாவட்ட ரீதியிலான நிர்வாக ஏற்பாடொன்றை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு ஒன்று இடம்பெற்றிருந்தது. அப்போதும் வடக்கு மாகாண சபையின் ஆட்சி எம்மிடமில்லை என்று சுலபமாக எண்ணி நாங்கள் கைகளை கட்டி பார்த்து கொண்டிருக்கவில்லை. மாகாண சபை முறைமையை பலப்படுத்துவதற்கு ஆதரவாகவும் மாவட்ட நிர்வாக அலகிற்கு எதிராகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 50 மேற்பட்டவர்களது கையொப்பங்களை நாங்கள் திரட்டிய நிலையில் மாகாண சபை முறைமையை ஒழிக்கின்ற அந்த நிலைப்பாடு வாபஸ் புறப்பட்டது. இதன்போது கையொப்பமிட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் மாகாண சபை முறைமையின் ஊடாக அரசியல் பிரவேசம் பெற்றவர்கள், அமைச்சர்களாக முதலமைச்சர்களாக இருந்தவர்கள். மாகாண சபையின் ஊடாக அவர்களது பகுதிகளுக்கு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்திருந்தவர்கள், அதன் காரணமாக மாகாண சபையின் அருமை தெரிந்தவர்கள். தென் மாகாணத்தில் குறிப்பாக அரசியல்வாதிகளின் வாரிசுகளின் குடும்பத்தினர் உறவினர்களின் அரசியல் பள்ளிக்கூடங்களே மாகாண சபைகள் என்று கூறப்பட்டது. இதில் உண்மையும் இருந்தது. அந்த அரசியல்வாதிகளின் வாரிசுகள் குடும்பத்தினர் உறவினர்கள் இந்த மாகாண சபையினை அரசியல் பள்ளிக்கூடங்களாகவும் அதே நேரம் அதனை மக்கள் நல சேவை தளங்களாகவும் கொண்டதனால் அந்த வாரிசுகளால் குடும்பத்தினரால் உறவினர்களால் அரசியலில் முன்னேறி வர முடிந்தது. அந்த வகையில் தற்போது நாடாளுமன்றத்தில் கூட மாகாண சபையின் ஊடாக அரசியல் பிரவேசம் செய்தவர்கள், மாகாண சபையினை ஒழுங்குற பயன்படுத்தி கொண்டவர்கள் பலரும் இருக்கின்றனர் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆனால் துரவசவசமாக வடக்கு மாகாண சபையானது அவர்களுக்கு பள்ளிக்கூடமாக அல்லாமல் வெறும் பல்லவி கூடமாகவும் மக்கள் நல சேவையை தளமாக அல்லாமல் மக்கள் விரோத வேலை தளமாகவும் மாறிவிட்டது என்பதுதான் எமக்கு வேதனையாக இருக்கின்றது. குரங்கன் கைகளில் பூமாலை கிடைத்தது. குரங்கன் கைகளில் கிடைத்த பூமாலையை பிணத்துக்கு கூட பயன்படுத்த முடியாது என்ற நிலையே வடக்கு மாகாண சபையால் எமது மக்களுக்கு இன்று ஏற்பட்டு விட்டது. மாகாண சபை முறைமையானது காலம் கடந்தது என்றும் உளுத்து போனது என்றும் அதனை தும்புத்தடியால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம் என ஆரம்பத்தில் கூறியவர்கள் மாகாண சபைக்கான தேர்தல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடத்தப்பட்டிருந்த காலகட்டங்களில் மாகாண சபைகள் பற்றி அவர்களது காலம் கடந்ததும் உளுத்து போனதுமான கொள்கைகளை தும்புத்தடியால் துடைத்துவிட்டு ஓடி வந்து போட்டி போட்டார்கள். அவ்வாறு இவர்கள் போட்டி போட்டபோது மாகாண சபையின் மூலமாக எமது மக்களுக்கு எதையும் செய்ய முடியாதென்றோ, அதிலே அதிகாரங்கள் இல்லை என்றோ, தொழில் வாய்ப்பு எமது மக்களுக்கு வழங்க முடியாதென்றோ கூறவில்லை. இன்று நடைமுறையில் இருக்கின்ற மாகாண சபை முறைமையின் ஊடாக எமது மக்களுக்கு என்னென்ன விடயங்களை செய்ய முடியும் என்பது அவர்களுக்கு அப்போது தெரிந்தே இருந்தது. சட்ட விற்பனர்களும் சட்டத்தாரணிகளும் கல்வி மேதைகளும் விரிவுரையாளர்களும் அரசியல் நிபுணர்களும் அறிவுஜீவிகளுமாக இருக்கின்ற இவர்களுக்கு இந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கின்ற மானசபம் முறைமையில் என்ன இருக்கின்றது என்பது தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் சிறு குழந்தைகள் கூட அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் மாட்டார்கள். எனவே இவர்களுக்கு தெரிந்ததுதான் இவர்கள் எமது மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கினார்கள். எமது மக்களின் அனைத்து பிரச்சனைகளை இவர்கள் வாக்குறுதிகளை
வழங்கினார்கள்.
இவர்கள் வாக்குறுதிகளை வழங்கினார்கள். மாகாண சபையால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தாங்கள் மாகாண சபையின் ஆட்சியை கைப்பற்றினால் தீர்ப்போம் என வாக்குறுதி வழங்கினார்கள். மக்களின் உணர்ச்சிகளை தூண்டினார்கள். தேர்தலில் வென்றார்கள். மாகாண சபையின் ஊடாக செய்ய முடிந்த மக்கள் நல பணிகளை கூட தங்களது சுயலாப அரசியலுக்காக செய்யாது இன்று நமது மக்களை நடுத்தரவில் கைவிட்டு விட்டுள்ளார்கள். பதவி மாற்றம் அரச சலுகைகள் மீது ஆசைப்பட்டு மாத்திரமே மாகாண சபைகளை கைப்பற்றிய இவர்கள் அதிகாரங்கள் இல்லை என்று கூறிக்கொண்டே அதிகார துப்பியோகங்களில் ஈடுபட்டு அதற்கெதிராக அதற்குள்ளேயே விசாரணைகளையும் வைத்து கொண்டு விசாரணைகளின் முடிவுகளை தங்களுக்குள்ளே பதுக்கி கொண்டார்கள். மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு திட்டம் பற்றி கேட்டாலும் அதற்கு நிதி இல்லை என்று கூறிக்கொண்டே மத்திய அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்ட நிதியில் தங்களுக்கான நிதியை எடுத்துக்கொண்டும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு கொண்டும் அது குறித்து அவர்களுக்குள்ளே முறைப்பட்டு கொண்டும் மக்களுக்கான நிதியை திருப்பி திரைசேரிக்கு அனுப்பினார்கள். முடிவாக மாகாண சபையில் ஒன்றுமே இல்லை என்று இன்று கூறுகின்ற இவர்கள் தங்களது பதவிகளை விட்டு விலகாமல் அடுத்த முறையும் இதே மாகாண சபையின் பதவிகளுக்கு வருவதற்காக சுயம்பரம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாம் போராடி எடுத்த பொன்னான வாய்ப்பு என கனவு கண்டிருந்த மாகாண சபையினை வடக்கிலேயே செயல்படுத்தி காட்ட வேண்டிய பொறுப்பு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். எமது மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்த்து அவ்விருத்தியினை துரித கதியில் முன்னெடுத்து அரசியல் தீர்வினை நோக்கியதான வழிமுறையில் பயணிப்பதற்கு எம்மால் இந்த மாகாண சபையினை செயல்படுத்தி காட்ட முடியும். எமது மக்களின் தொழிலின்மை பிரச்சினைக்கு விரைவான தீர்வுகளை காண இந்த மாகாண சபையால் முடியும். ஆக்கிரமிப்புகளை அபகரிப்புகளை அக்கிராமங்களை தடுத்து நிறுத்திடவும் முடியும். மக்களின் பணத்தை செலவு செய்து வரும் தீர்மானங்களை எடுத்த தீர்மானங்களை அடுக்கலையில் அடுக்கி வைத்து கொண்டிருப்பதால் இவற்றை செய்ய முடியாது. இவற்றை செய்வதற்கு செயற்திறன் தத்துணிவு வேண்டும். அக்கறை ஆளுமை விருப்பங்கள் வேண்டும். மத்திய அரசுடன் நல்லுறவு வேண்டும். இதைத்தான் நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை கொண்டுள்ளோம். அத்துடன் இந்திய அரசுடன் நல்லுறவு வேண்டும். எமது மக்களுக்கான உதவிகள் ஒத்துழைப்புகள் எங்கிருந்து கிடைத்தாலும் அகந்தையுடனும் மறுமாப்புடனும் வீம்பு பேசி கொண்டு அவற்றை தட்டி கழிக்காமல் அவற்றை பெற்று எமது மக்களின் சேர்ப்பிப்பதற்கான உணர்வுகள் வேண்டும். எமக்கான அரசியல் உரிமைகள் தொடர்பிலான தீர்வுகள் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டதாக இவர்கள் கூறுகின்றார்கள். இந்த அரசின் முக்கிய அமைச்சர்கள் அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களை இலகுவானதல்ல என்று கூறுகின்றார்கள். எனவே அரசியல் தீர்வுக்கான புதிய ஏற்பாடுகளை இந்த நாட்டில் சாத்தியமில்லாத நிலையில் ஓர் ஆரம்ப கட்டமாக மாகாண சபை முறைமையை முழுமையாக ஆரம்பிப்பதிலிருந்து தொடங்கி படிப்படியாக மேலதிகமாக அதிகாரங்களை பெற்று எமக்கான அரசியல் உரிமைகளை நாமே பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை ஏற்படுத்த முடியும். எனவே நேரம் போதாமையெல்லாம் நான் இதழை சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஆனரபிள் மெம்பர். மீலாங்கட்ட நளின் பண்டார் நியோஜமாத்மோ அவுத்துமாட்ட வினாடி ஹத்தருக்கு
ஊதுமேட்ட ஸ்துதியன் தினவா விசேஷம் மங்கத்தானே தாம வெதகாத் விவாதியாக அவஸ்தாவை கதாகரான் லபியும் சத்துட்டு வினுவோம். ඇතරම් පළාත් පාලන මැතිවරණයකට අපි මුහුණ දුන්නා. අපි අලුත් අත්දැකීමක් ලැබුවා. අලුත් ක්‍රමයකට විශේෂයෙන් කොට්ටාස ක්‍රමයේ යටතේ පැවතුණු මැතිවරණයක අත්දැකීමක් ලැබුවා. ඒ වගේම යම් පාඩමක් ඉගෙන ගන්න සිද්ධ වුණා අපිට මේ මැතිවරණ ක්‍රමය තුලින්. ඒ වගේම අද පළාත් සභාව පිළිබඳව කතා කරද්දී මේ කොට්ටාස නිර්ණය අද පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කළා. හැබැයි පළාත් පාලන මැතිවරණ ක්‍රමයේදී භාවිත කරපු කොට්ටාස නිර්ණයට වඩා හාත්පසින්ම වෙනස් ක්‍රමයක් තමයි ගරු මූලාශ්‍ර මන්ත්‍රීතුමියනි මේකදී භාවිතා කරේ. පළාත් පාලන කොට්ටාස නිර්ණයේදී යම් මට්ටමක අපේ අදහස් විමසුවා, අපේ අදහස් වලට සවන් දුන්නා. හැබැයි මේ පළාත් සභා කොට්ටාස නිර්ණය සිදුවනේ කොහෙද කවුද මේවා කරේ කවුද මේකට දායක වුණේ කියලාත් අපි දන්නේ නැහැ. ඉතින් විකෘති තත්ත්වයක් තමයි මේ පළාත් සභා කොට්ටාස නිර්ණයේදී තියෙන්නේ. ඒක මම කුරුණෑල දිස්ත්‍රික්කයේ මන්ත්‍රීවරයෙක් විදිහට මම මේක අත්විඳා. ඉතින් විකෘති තත්ත්වයක් තියෙන්නේ. ඒකසේතත් අපි නව මැතිවරණ ක්‍රමයක් හඳුනා ගැනීමට උත්සාහ කරත් මම පුද්ගලිකව විශ්වාස කරනවා මේ කොට්ටාස නිර්ණය අසාර්ථක අසාධාරණ කොට්ටාස නිර්ණයක් විදිහට. ඒ නිසා අපිට යම්කිසි විදිහකට අපි අලුත් ක්‍රමයක් ගේන්න උත්සාහ කරත් අපිට නැවත දෙවරක් හිතල බලලා කටයුතු කරන්න අවස්ථාවක් විදිහට හඳුන්වන්න පුළුවන් මේ අවස්ථාව. ඒ නිසා විශේෂයෙන් අපි මේ අලුත් මැතිවරණ ක්‍රම හඳුන්වන්න දීලා එක පැත්තකින් ඇනගත්ත කියන්නත් පුළුවන්. අපි පාසවා මැතිවරණයේදී විශාල පසුබෑමකට ලක් වුණා. ඒ පසුබෑමට ලක්වීමේ එක සිද්ධියක් විදිහට එක හේතුවක් විදිහට මම හඳුන්වන්න ඕන ඒ නව මැතිවරණ ක්‍රමය. ඒ නව මැතිවරණ ක්‍රමයත් අපිට බලපෑවේ පසුබෑමට ලක් වෙන්න. ඒ නිසා මම නම් පෞද්ගලිකව වඩා කැමති අපිට හුරු පුරුදු පරණ මැතිවරණ ක්‍රමයට. ඒ නිසා මම හිතනවා මේ කෙසේ වෙතත් අපිට ඉක්මන් පළාත් සභා මැතිවරණයක් අවශ්‍යයි. ඒ පළාත් සභා මැතිවරණය අවශ්‍යතාවය වෙනුවෙන් අපිට ඒ වෙනුවෙන් කරන්න පුළුවන් කෙටිම මාර්ගය වෙනුවෙන් අපි ඕන කැපකිරීමක් කරන්න සූදානම්. මොකද මැතිවරණය කියන්නේ ප්‍රජාතන්ත්‍රවාදී ජනතාවගේ ප්‍රජාතන්ත්‍රවාදය වෙනුවෙන් පවත්වන්න තියෙන පළාත් සභා මැතිවරණ විශේෂයෙන් දැන් වයඹ පළාත් සභාව තව මාස දෙකකට ආසන්න කාලයකදී අවසන් වෙනවා. ඒ නිසා අපි හිතනවා මේ අදින් පස්සේවත් මේ පසුගිය කල්පිරුණු පළාත් සභා කීපෙත් හෙට අනිද්ද කල්පිරීමට නියමිත වයඹ සහ මධ්‍යම පළාත් සභාවත් මේවා එකතු කරලා අඩුම ගානේ දෙසැම්බර් ජනවාරි මාස 28වත් පළාත් සභා මැතිවරණය තියන්න පුළුවන් වෙයි කියලා. ඔව්. අවස්ථාව දෙන්න.
නලින් බණ්ඩාර ඇමැත්තුමනි, මේ සභාගර්භය රැඳී හිටියා ෆීල් මාර්ෂල් සරත් ෆොන්සේකා ඇමැත්තුමා පොලිසිය සම්බන්ධයෙන් බරපතල චෝදනා කීපයක් එල්ල කරා. ඒ සම්බන්ධනුත් ඔබේ අවධානය යොමු කළා. ඒ සම්බන්ධයෙන් ප්‍රකාශයක් කරන්න, මොකද ඒක ඇමතිවරයෙක් කරපු ඉතාම බරපතල චෝදනා කීපයක්.
ඔව්, ඔබතුමා කියන දේ මම කොහොමත් කරන්න තමයි හිටියේ මගේ කතාවේ දෙවෙනි අර්ධයේදී. මගේ සහෝදර මන්ත්‍රීතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ මතය අනුව මම හිතනවා අපි ඉක්මනට මැතිවරණයක් සඳහා අවශ්‍ය කෙටිම මාර්ගය පාදගෙන ඒ පළාත් සභා මැතිවරණ තැබිය යුතුයි එකවර කියන එක මම දරනවා. විශේෂයෙන්ම ෆීල්ඩ් මාර්ෂල් සරත් ෆොන්සේකා ඇමැත්තුමා යම් විවාදාත්මක බරපතල කාරණාවක් පිළිබඳව කතා කරා. දැනටමත් ගරු ඇමැත්තුමත් මමත් මේ ගැන අවධානය යොමු කරලා තියෙනවා. මේ සිදුවීම් සම්බන්ධව ස්වාධීන පරීක්ෂණයක් පවත්වන්න SIU අංශයට නැත්නම් ස්ටේට් ඉන්ටෙලිජන්ස් යුනිට් එකට බාර දීමට කටයුතු කරමින් යනවා. මොකද අපිට අවශ්‍ය නැහැ අසාධාරණයක් වෙනවා දකින්න. මම දන්නේ නැහැ මේකේ සාධාරණ අසාධාරණ ඇත්ත තත්ත්ව පහද ගන්නකම් මට කියන්න බෑ කවුද නිවැරදි කියන එක. ඒ නිසා අපි අනිවාර්යයෙන්ම පොලිස් ශ්‍රී ලංකා පොලිසියෙන් අමාත්‍යාංශයේ මැදිහත් වීම යටතේ සාධාරණ පරීක්ෂණයක් පවත්වනවා. මොකද අපිට මේ හැමාංශයක් දිහාම බලන්න ඕන. STF එකනුත් යම් සාධනීය සේවයක් සිදු වෙනවා. හැබැයි යම් නිලධාරීන් කීප දෙනෙක් ඉන්න පුළුවන් අපිට පිළිගන්න බැරි කටයුතු කම් කරන. මේක හැම අංශයක හැම ආයතනයකම ඉන්නවා. පොලිසිය විතරක් නෙමෙයි හැම තැනකම යම් කිසි සුළු පිරිසක් ඉන්නවා. ඒ ආයතනයට ගෞරවත්වයක් දෙන්න නැතුව තමන් රාජකාරිය හරියට ඉෂ්ට කරන්න නැතුව වෙනත් වැරදි දේවල් කරන අය. ඒ නිසා මම හිතනවා ශ්‍රී ලංකා පොලිසියෙත් විශාල පිරිසක් ඉන්නවා. ඒ පොලිසියේ ගෞරවත්වය රකින අය, ඒ පොලිසියේ ගෞරවය රකින අය, ඒ රාජකාරියට ගරුත්වය දෙන අය, ඒ අතර සුළු පිරිසක් ඉන්න පුළුවන් එක අපි අත්දැකලා තියෙනවා. ඒ නිසා පැහැදිලිවම ෆීල්ඩ් මාර්ෂල් සරත් ෆොන්සේකා ඇමැත්තුමා මටත් පෞද්ගලිකව මේ සම්බන්ධව කියලා තියෙනවා. ගරු අගමැතිතුමාව දැනුවත් කරලා තියෙනවා. මගේ ඇමතිවරයා විදිහට අපේ රංජිත් මද්දු මණ්ඩාර ඇමැතිතුමාව දැනුවත් කරලා තියෙනවා. දැනටමත් අපි කටයුතු කරමින් යනවා. ඒ සම්බන්ධව ස්වාධීන පරීක්ෂණ පවත්වලා සාධාරණ ඉෂ්ට කරන්න. මං හිතන්නේ මගේ කාල වේලාව ඉවරයි වගේ මට පේනවා. ඒ නිසා මම මේට වඩා දීර්ඝ කතාවක් කරන්නේ නැහැ. ඔබතුමීට ස්තුතිවන්ත වෙනවා මට අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව.
ඔබතුමාට බොහොම ස්තුතියි. මීළඟට විමල් වීරවංශ ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමා විනාඩි 6ක කාලයක් තියෙනවා.
විනාඩි 6ක් බෙදිච්ච කාලයක්. ගරු මුලසනාරූඪ මන්ත්‍රීතුමියනි, අද අපි විවාදයට ගන්නේ පළාත් සභා මැතිවරණය පැවැත්වෙන ඡන්ද ක්‍රමයේ පිළිබඳ සංවාදයක් මීට පෙර මේ සභා ගැබේ තිබුණා. ඉන් අනතුරුව කොට්ටාස නිර්ණය කරලා ඒ කොට්ටාස නිර්ණය කිරීමේ ක්‍රියාදාමය පිළිබඳව තමයි අද අපි මේ සාකච්ඡා කරන්නේ. ඒකාබද්ධ විපක්ෂයේ අපි ප්‍රතිපත්තිමය වශයෙන් කොට්ටාස ක්‍රමයට මේ රටේ මැතිවරණ පැවැත්වීම සම්බන්ධයෙන් අපේ ඒකගතාවයක් තියෙනවා. නමුත් මෙතන මේ කොට්ටාස ක්‍රමයට මහජනයාගේ තියෙන කැමැත්ත දඩමීමා කරගෙන අද මේ මැතිවරණ ක්‍රම සංශෝධන ක්‍රියාදාමය වෙන්නේ මැතිවරණ නොපවත්වා සිටීමට. මැතිවරණයක් කල් දාන්න ඕනේ නම් ඒ මැතිවරණ ක්‍රමයේ සංශෝධනය කරන්න පටන් ගන්නවා. එතකොට කොඳුරු තෙල් හත්පට්ටේකුත් එකතු කරලා මේ අලුත් මැතිවරණ ක්‍රමයේ හදාගෙන එනකොට ඒක එනකන් මැතිවරණය පැවැත්වෙන එක කල් යනවා. තමුන්වහන්සේලා පළාත් පාලන මැතිවරණයටත් කළේ ඒක. පළාත් පාලන මැතිවරණය පවත්වන්න ඕන නියමිත කාලය තිබ්බේ නැහැ. පළාත් පාලන මැතිවරණයත් කොට්ටාස ක්‍රමයට හදන්නේ කියලා හිතුවා අපට වඩා අවාසිදායකව බලපානු ඇතැයි කියන උපකල්පනය මත තමුන්වහන්සේලා කලින් තිබිච්ච අපි යෝජනා කළ තිබිච්ච කොට්ටාස වෙනස් කරලා අලුතෙන් තමුන්වහන්සේලාට අභිමතාකාරයට කොට්ටාස ටික හදාගත්තා. හැබැයි ඒ ක්‍රමය තමුන්වහන්සේලාට එහෙම හැදුවට ඒ ක්‍රමයෙන් තමුන්වහන්සේලාට පිහිටක් ලැබුණේ නැහැ. ඒ පිහිටක් ලැබෙයි කියලා හිතාගෙන ඒ අලුත් මැතිවරණ ක්‍රමය ගෙනාවට සෑහෙන කාලයක් ප්‍රමාද කළා. මැතිවරණේ කල් දාගෙන කල් දාලා ගිහිල්ලා ස්මෘත්තාවට ආපු වෙලේ තමයි අන්තිමට ක්‍රමය ගෙනාවේ. ක්‍රමයේ තුලින් හිතුවා මේ පැත්තේ ජයග්‍රහණ වළක්වන්න. නමුත් ඒක සාර්ථක වුණේ නැහැ. ඉතිහාසයේ පළවෙනි වතාවට පළාත් පාලන මැතිවරණයක් ආණ්ඩු පක්ෂයේ ඉන්න පාර්ශ්වයන්ට ජයග්‍රහණ ලබා නොදී විරුද්ධ පක්ෂයේ ඉන්න අපට ජයග්‍රහණ ලබා දෙන විදියට ඒ ප්‍රතිඵලය අවසන් වුණා. දැන් මෙතන කරන්නේ මේ මැතිවරණ ක්‍රමයේ කොට්ටාස නිර්ණය කිරීමයි කියලා කෙස් පැලෙන තර්ක විතර්ක දාගෙන ආණ්ඩුවේ එක පාර්ශ්වයක් පෙන්නනවා අපි කැමති මේ කොට්ටාස ක්‍රමයට මේ සීමා නිර්ණය කළ තියෙන ආකාරයට. අනිත් පාර්ශ්වය කියනවා අපිත් එක්ක කතා කළේ නැහැ, අපි දන්නේ නැහැ, ඒ නිසා අපි මේකට එකඟ නැහැ කියලා. ආණ්ඩුව ඇතුළෙම එකඟත්වයක් නැතුව මොකද්ද මේක ආණ්ඩුවක්ද? අර සරත් පොන්සේක මහත්තයාගේ දුක් ගැනවිල්ල ඇහුවම මට අම්මා අඬන්න හිතුණා. ඒ කැබිනට් ඇමතිවරයෙක් වැටිලා තියෙන තත්ත්වය ඒකනම් රටේ මිනිස්සු ගැන කවර කතාද? මෙහෙම ආණ්ඩුවක් මොකටද? තමුන්වහන්සේලා විශේෂාධිකරණ පිහිටවනවා, තලතා දේවිය යනවා විෂය භාර අමාත්‍යතුමිය හැටියට විශේෂාධිකරණය විවෘත කිරීමට. හැබැයි තලතා දේවිය විතරයි, අග්‍ර විනිශ්චකාරතුමා ඇවිල්ලා නැහැ, ඒ විශේෂාධිකරණයේ විනිශ්චකාරවරු ඇවිල්ලා නැහැ, නීති ශාස්ත්‍රයේ බොහෝ දෙනා ඇවිල්ලා නැහැ. ඉතින් ඒකෙන් පේනවා අද අධිකරණය පවා මේ රටේ විනිසුරන් පවා මේ ආණ්ඩුව ගෙන යන මේ අරාජිකත්වය කරා මේ රට ඇදලා දැමීම ගැන ඉන්නේ ඉතා වේදනාවෙන්. ඒ නිසා ගරු මූලස්සනාරූඪ මන්ත්‍රීතුමියනි නෑ නෑ වොඩ්ක බෝතලේ වතුර තියෙන වතුර අම්මප වතුර. ඒ නිසා ගරු මූලස්සනාරූඪ මන්ත්‍රීතුමියනි ඒ නිසා අන්න අර දරුවා හප්පම ගෙදර ගිහිල්ලා හදලා දෙන්නකෝ. ඔයා එන්නකෝ මං ගරු මූලස්සනාරූඪ මන්ත්‍රීතුමියනි මෙන්න මේ මගේ විනාඩි 6යි තියෙන්නේ මන්ත්‍රීතුමිය ගරු මූලස්සනාරූඪ මන්ත්‍රීතුමියනි ඒ නිසා අද මෙතන මේ රටේ පාලනයක් නැහැ. සරත් පොන්සේක ඇමතිතුමාගේ අවනඩුව අහන්න කෙනෙක් නැහැ. ඒකට ඇත්තද නැත්තද කියලා හොයලා තීන්දුවක් දෙන්න කෙනෙක් නැහැ. මැතිවරණ ක්‍රමයේ අකුල ඇද ඇද යනවා වගේ තමුන්වහන්සේලා මේ රටත් දවසින් දවස ප්‍රපාතයට ඇද ඇද ගෙනියන එක විතරයි මේ වෙන්නේ. ඒ නිසා මෙහෙම රටකට ඉදිරි ගමනක් නැහැ. ඔය දැන් මොනවා කිව්වත් අර විශ්වාස බංගට කලින් කාලේ දෙන්නන් රනිල් වික්‍රමසිංහට වැඩේ කියලා හිටපු අයියලා පස්සේ කුට්ටිය හම්බ වුණාම ඕ හීලෑ වුණා. එහෙම හීලෑ කරගත්තට රටක් ගෙනියන්න බෑ. ඔය එහෙම එක්කෙනෙක් දෙන්න කියලා කරගෙන පාර්ලිමේන්තුවේ බහුතරය තියාගත්තට රටක් පාලනය කරන්න බෑ. ඒ නිසා ගරු මූලස්සනාරූඪ මන්ත්‍රීතුමියනි අපි කියන්නේ පළාත් සභා මැතිවරණයේ වහම පවත්වන්න බාධාව මොකද්ද? ඒ බාධාව ඉවත් කරන්න. ඒක බාධාව ඉවත් නොකර බාධාව වවාගෙන කනකොට බාධාව එක ක්‍රමයකින් හරි වෙන ක්‍රමයකින් හරි පවත්වාගෙන යනකොට ඒකෙන් වෙන්නේ මිනිසුන්ගේ ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතියටයි බලපෑම් එල්ල වෙන්නේ, මිනිසුන්ගේ ඡන්දය පළ කිරීමේ අයිතියටයි බලපෑම් එල්ල වෙන්නේ. ශ්‍රේෂ්ඨාධිකරණය පවා පළාත් සභා මැතිවරණය කල් දැමීම නොකළ යුතුයි කියලා තීන්දුවක් දීලා තියෙනවා. එහෙම තියෙද්දී ඒ තීන්දු නොසලකා හැරලා තමයි තමුන්වහන්සේලාගේ මේ නීති ගරුකයි කියන යහපාලනයයි කියලා කියන ආණ්ඩුව අද මේ රටේ මැතිවරණත් එක්ක මේ රටේ මහජනයාගේ අයිතියත් එක්ක සෙල්ලන්නටන්න පටන් අරන් තියෙන්නේ. අර ඉන්න අපේ කවුද පළාත් පාලන ඇමතිතුමා? දැන් නම් එතුමා මේ සභාවේ නැහැ. එතුමා ජනාධිපතිගේ. එතුමා වැඩ කරනවා ජනාධිපති කියන විදියට. තවම ඇමතිවරු වැඩ කරනවා අගමැති කියන විදියට. අගමැති එකක් කියනවා. ජනාධිපති තව එකක් කියනවා. සමහරලාට ඒ තුන්දෙනාට අමතරව මුදල් ඇමති වෙනම එකක් කියනවා. මෙහෙම කොහොමද ගරු මන්ත්‍රීතුමියනි මේ රට අරගෙන යන්නේ? ආයෝජකයෝ එයිද? මේ රටේ කවුරු හරි පිටරට ඉන්න ලාංකිකයෙක් හරි සත පහක් හරි අරන් එයිද? අද වෙලා තියෙන මේ රට වැටිලා තියෙන තත්ත්වය මොකද්ද කියනවනම්, යමක් කමක් තියෙන මිනිස්සු මේ රටේ දේපළ විකුණලා වෙන රටවල් හොයාගෙන යනවාද? මේ රට අතහැරලා එතෙන්ට වැටිලා තියෙන්නේ. ආර්ථිකේ දියුණුවයි කියලා පච කෙලකල අධික බදුබරකින් මේ රටේ ස්වදේශික ව්‍යාපාරිකයව මිනිසුන් යටත් කරලා තියෙනවා. ඒ බදුබර දරාගන්න බැරිකමට අද ව්‍යාපාර වැහෙනවා, ආර්ථිකය හැම අතින්ම කඩාගෙන වැටෙනවා. මේ ඔක්කොම වෙද්දී අගමැතිතුමා රම්පෙට පොරිහැලෙන් ආර්ථික දියුණුවක් ගැන හීනෙන් වගේ කතා පවත්ත ආතල්ලක ඉන්නවා. එතුමා බොහෝ ජොලියේ ඉන්නවා. ජනාධිපතිතුමා තේරවිලි කියනවා, අපිට තෝරන්න තේරවිලි කියනවා. අගමැතිතුමා සුරංගනා කතා කියනවා ආර්ථිකය ගැන. අනේ මේවා හා මේවා බලබල කාලෙ ගෙවෙනවා, රට ප්‍රවාතයට යනවා. රටක ජනාධිපති කෙනෙක් ඉන්නේ, අපිට තේරවිලි කිය කී උත්තර අහන්නද? රටක ජනාධිපති කෙනෙක් රටේ වෙන දේවල් දන්නේ පත්තරයකින්ද? ඉතින් පත්තරයකින් දකින රටේ වෙන්නේ මොකද්ද කියලා පත්තරයෙන් දකින ජනාධිපති කෙනෙක් තියාගෙන රටේ මොනව වුණත් වැඩේ හොඳට යනවායි කියලා හිතලා ස්වයං මෝහණයකට පත් වෙන අගමැති කෙනෙක් ඉඳගෙන, ඒ අගමැතිතුමා මහජන මුදලින් නඩත්තු වෙන සම්පත් පාවිච්චි කරලා කොරණ දේවල් මොනවද කියලා අපි දන්නවා. ඉතින් ඒ නිසා එහෙම පාලනයකට මේ රට ඔරොත්තු දෙන්නේ නැහැ. අපි ඒ නිසා ඉතා ඕනකමින් කියනවා, මේ රට මේ විදියට අසරණ කරන්න එපා. රටේ මැතිවරණ තියන්න, ප්‍රජාතන්ත්‍රවාදය අකුලන්න, ක්‍රියාදාමයේ වහම නතර කරන්න, මේ රටත් එක්ක මේ විදියට සෙල්ලම් කිරීමෙන් වළකින්න. එහෙම නොවුනොත් තමුන්වහන්සලට අකුලගෙන යන්න වෙන දවසට යන්න වෙන්නේ ඇඳිවතත් නැතුව කියන එක මම මේ අවස්ථාවේ අවධාරණය කරනවා. බොහොම ස්තුතියි මන්ත්‍රීතුමියනි, ඔබතුමිය ඉස්සරහට එනකොට මම දන්නවා කාලය ඉවරයි කියලා කියන්න කියලා.
බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. ඊළඟට යෝජ්‍ය අමාත්‍ය රාධාකෘෂ්ණන්. ඔබතුමාට විනාඩි 4ක් කාලයක්
තියෙනවා. தலைவர் அவர்களே, இந்த நாட்டில் நடைபெற்ற யுத்தம் காரணமாகவும் சிறுபான்மை மக்களுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் கொண்டு வரப்பட்டதே 42 இலக்க 1987 ஆண்டு மாகாண சபைகள் சட்டம் மூலமாகும். இந்த சட்ட மூலத்தை அன்றைய மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களும் நாட்டினுடைய ஜனாதிபதி ஜேஆர் ஜெயபாலன் அவர்கள் இணைந்து கைச்சாத்திட்டதை நாம் அனைவரும் அறிகின்றோம். இந்த சட்ட மூலத்தினூடாக மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படவும் அதிகார பகிர்வின் மூலமாகவும் சிறுபான்மை மக்களுக்கு அதிகாரங்கள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த மாகாண சபை முறைகள் கொண்டு வரப்பட்ட பின்பு சிறுபான்மை சமூகங்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டுள்ளதை நாம் மறுக்க முடியாது. அதன் பலன்களை நாம் தற்பொழுது அனுபவித்து வருகின்றோம். குறிப்பாக இந்த நாட்டை இந்த சட்டத்தின் ஊடாக எங்களுடைய சிறுபான்மை சமூகங்களை நாங்களே மாகாண ரீதியாக ஆட்சி செய்கின்ற உரிமை, அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முதலமைச்சராக வருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டது. இத்துடன் இன்னும் கூற வேண்டுமானால், மத்திய உவா மாகாணங்களில் கல்வி அமைச்சர்களாக தெரிவிப்பட்டதன் மூலம் காரணமாக எங்களுடைய மக்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு இது வெகுவாக பங்களிப்பு செய்துள்ளது என்பதை யாரும் மறுக்க முடியாது. நான் மாகாண கல்வி அமைச்சராக இருந்த இந்த சட்டத்தின் மூலம் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை பாடசாலைகளில் முன்னெடுத்துவதையும் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். மாகாண சபை முறையை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு பெருந்தோட்ட மக்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டுள்ளனர். எங்களுடைய மக்கள் பொருளாதார ரீதியாக, கலை கலாச்சார ரீதியாக ஏனைய சமூகங்களிடையே போட்டி போடுகின்ற அளவிற்கு எங்களுடைய வளர்ச்சி அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த மாகாண சபை முறை. இப்படியான இந்த மாகாண சபை முறையை பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு அல்லது அவ்வப்போது மாற்றங்கள் கொண்டு வர செய்யப்பட்டாலும் 13வது திருத்த சட்டம் மூலம் இன்னும் முழுமையாக அமுல்படுத்தப்படவில்லை என்பது சிறுபான்மை மக்களுடைய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்ற என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எங்களுடைய மலையக மக்களை பொறுத்த அளவில் நாங்கள் மாகாண சபைக்கு அதிகாரங்கள் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும், 13வது திருத்த சட்டம் இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்பதை முழுமையாக எதிர்பார்த்து அமைகின்ற இந்த நேரத்திலே இந்த சட்டத்தின் மூலமாக பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த சட்டங்களை இன்னும் வலுவு குறைந்ததாக அமைப்பதற்கான இந்த தேர்தல் சட்டம் மூலம் வருவது எங்களை மேலும் மேலும் பாதிக்கின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். எங்களுடைய மறைந்த ஸ்தாபகர் தலைவர் திரு பெரியசாமி சந்திரசேகரன் அந்த நேரத்திலே இந்த சட்டத்தை இன்னும் வலுப்படுத்த வேண்டுமென்றே விரும்பியிருக்கின்றார். இந்த சட்ட மூலத்தை மீண்டும் திருத்தி 50-50 என்ற விகிதத்தின் அடிப்படையில் மற்றும் கொண்டு வரப்பட உள்ளமையானது எங்களை பொறுத்தவரையில், அதாவது சிறுபான்மை சமூகத்தை பொறுத்த அளவில் பெரும் பாதிப்பை எடுத்துள்ளதாக நாங்கள் கணிக்கின்றோம். இதை நாங்கள் முழுமையாக மலையக மக்கள் அல்லது மலையகத்தை சேர்ந்த தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகள் இதை நாங்களே முழுமுற்றமாக எதிர்க்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மலையகத்திலே நீண்ட நெடுநாளைக்கு பின்பு முன்னெடுக்கப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான போராட்டத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு 2 நபர்கள், அதாவது கருப்பையா தர்மலிங்கம் வேவலி எஸ்டேட், அதே போல் சுந்தரம் செல்லன் கிளாஸ்கோ எஸ்டேட் போன்ற 2 நபர்கள் மலையகத்திலே தங்களுக்கு வேதனை உயர்வு வேண்டுமென்ற போராட்டத்திலே உண்ணாவிரதம் இருந்ததை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பித்து 4-5 நாட்களாகியும் எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பாக யாரும் போய் பார்க்கவில்லை, அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை எங்களுடைய வருத்தத்தை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் எங்களுடைய மலையக மக்கள் முன்னணியை சேர்ந்த மாகாண சபை உறுப்பினர் திரு தேசிய அமைப்பாளர் திரு ராஜாராம் அவர்கள் கலந்து கொண்டு இந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைத்திருக்கின்றார் என்பதையும், அதே அல்லாவிட்டால் அவர்களுடைய 2 உயிர்கள் போயிருக்கும் என்பதையும், இந்த உயிர்களை துச்சமாக மதிக்கக்கூடாது என்பதையும் இந்த சபைக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதே போல் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு கடந்த காலங்களிலே மாகாண சபை மூலமாக பிரதேச சபை மூலமாக செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களிலே இன்று இதை செய்ய முடியாது போவதற்கான ஒரு குறிக்கோளாகவே இப்பொழுது உண்டாக்குகின்ற புதிய மாகாண சபை சட்டம் எங்களுக்கு அமையுமானால் அதை நிச்சயமாக நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பதை இந்த சபைக்கு கூறி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
Thank you. Honorable Uday Angam Mampila. Honorable Kooneshwaran.
சபைக்கு தலைவிதாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய மாகாண சபைகள் சட்ட திருத்த மூலத்தில் பேசுவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் முறை, அந்த தேர்தல் முறையின் மூலம் இந்த நாட்டின் தேசிய இனமான தமிழ் முஸ்லீம் மலையக மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும், அதனால் சிறுபான்மையினர் அந்த தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், அதன் மூலம் சிறுபான்மை மக்கள் தங்களது உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், இந்த தேர்தல் முறையில் ஏற்படுகின்ற நன்மை தீமைகள், அதனால் எதிர்காலத்திலே ஏற்படுத்துகின்ற விளைவுகள் பற்றியும் இந்த இடத்தில் நான் கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நாட்டின் தேசிய இனமானது இன்று இந்த நாட்டின் ஆட்சியிலே பெரிய பங்களிப்பை செய்கின்றது. இந்த ஆட்சியை தீர்மானிக்கின்ற சக்தியாகவும் சிறுபான்மையினர் மக்கள் இருக்கின்றார்கள். இந்த வகையிலே 50-50 என்ற வீதத்திலே தேர்தல் முறையானது நடைமுறைப்படுத்தப்படுமானால் சிறுபான்மையினர் மிகவும் பாரிய பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டி வரும். பெரிய கட்சிகள், பேரினவாத கட்சிகள், இந்த கட்சிகளின் மூலம் சிறுபான்மையினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். இந்த வாய்ப்பிலிருந்து, இந்த தாக்கத்திலிருந்து நாங்கள் சிறுபான்மையினராகிய நாங்கள் எங்களை நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் இந்த 50-50 என்ற இந்த தேர்தல் முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. இதனால் பாரிய இழப்புகளையும் பாரிய உரிமை மீறுகின்ற ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். நாங்கள் மீண்டும் சிறுபான்மையினராகிய தமிழர்கள், முஸ்லீம்கள், மலையக தமிழர்கள் ஆண்டான் அடிமையாக வாழுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதனையும் இந்த இடத்திலே இந்த உயரிய சபையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். விசேஷமாக நான் பிரதித்துவப்படுத்துகின்ற அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், அந்த அம்பாறை மாவட்டத்திலே இந்த தேர்தல் முறையின் மூலம் அங்கிருக்கின்ற தமிழர்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற ஒரு ஆபத்துக்கு உள்ளாகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே எங்களது மாவட்டத்திலே மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாக தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு நிலை காணப்படும். இன்று எங்களது மாகாண சபைகள் நடத்தப்படுகின்ற பொழுது 86,000 மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட ஒரு பிரதேசமாக, தமிழர் வாக்கு கொண்ட பிரதேசமாக அம்பாறை மாவட்டம் காணப்படுகிறது. இந்த நிலையிலே இந்த தேர்தல் முறையின் மூலம் ஒரே ஒரு அங்கத்தவர் பொத்துவில் தொகுதியில் மட்டும் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏனைய பிரதேசங்களில் தமிழர்களின் பிரதித்துவம் இல்லாது ஒழிக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. 3 அல்லது 4 மாகாண சபைகளை பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் கூட இந்த தேர்தலின் முறையின் மூலம் இந்த 50-க்கு 50 என்ற வீதத்தின் மூலம் பெறுகின்ற பொழுது அந்த இடத்திலே நாங்கள் அங்கு சிறுபான்மையினாயிருக்கின்ற நாங்கள் பாதிப்புக்குள்ளாகின்ற அந்த நிலைமை காணப்படுகின்றது. 62% பொத்துவி தொகுதி, மொத்தமாக 7 தொகுதிகள் மாகாண சபை தொகுதிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தொகுதிகளிலே பொத்துவில் தொகுதி 62% தமிழர்கள் கொண்டதாகவும், ஏனைய கல்முனை பிரதேசம் 28%, அதேபோல் சம்மாந்துறை பிரதேசம் 16%, நிந்தவூர் பிரதேசம் 5%, அதனை விட உகண பிரதேசம் அதாவது நாவிதம் வழியானது சிங்கள மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அங்கு கிட்டத்தட்ட 20%க்கு மேற்பட்ட தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசம். அந்த பிரதேசத்திலே சிங்களவர்களோடு அந்த சிங்கள பிரதேசத்தோடு சேருகின்ற பொழுது தமிழ் பிரதித்துவம் இல்லாத ஒழிக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஏற்கனவே இதில் மாற்றங்கள் கோரப்பட்ட பொழுது தேர்தல் நிர்ணய குழுவினாலே, இந்த தேர்தல் நிர்ணய குழுவில் ஏதும் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமா அல்லது இதில் ஒரு வரைவுகள் செய்யப்பட வேண்டுமா என்று ஆலோசனை கேட்கப்பட்டது. அந்த கேட்கப்பட்டதுக்கு இணங்க நாங்கள் வரைவுகளை நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். அந்த ஆவணங்களை ஆதாரபூர்வமாக எங்களுக்கு தேவையான எங்களுக்கு வரக்கூடிய அங்கத்தவர்களை அடிப்படையாக கொண்டு, நிலத்தொடர்பை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த சமர்ப்பித்திருந்தோம். இந்த ஆவணங்களை நாங்கள் டாக்குமெண்ட்ஸை சமர்ப்பித்திருந்தோம். ஆனாலும் அந்த ஆவணங்களில் கூறப்பட்ட விடயங்கள் இந்த நிர்ணய இல்ல நிர்ணய குழுவினாலே அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர்கள் எங்களிடம் கலந்து ஆலோசித்து அதனை ஏற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் நாங்கள் இதனை அங்கீகரித்திருக்க முடியும். ஆனால் இந்த இடத்திலே அந்த தேர்தல் நிர்ணய குழுவினர் அதனை புறக்கணித்து அந்த அம்பாறை மாவட்டத்திலே எங்களது மாவட்டத்திலே ஒரே ஒரு பிரதித்துவத்தை, தமிழ் பிரதித்துவத்தை பெறுவதற்கான வரைவை வரைந்திருக்கின்றார்கள். இது அந்த மாவட்டத்துக்கு இழைக்கப்படுகின்ற, தமிழர்களுக்கு இழைக்கப்படுகின்ற பெரும் அநீதியாக காணப்படுகின்றது. ஆனால் இப்படிப்பட்ட அநீதிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஏற்பட்டிருக்கின்றது. விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் மன்னார் மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மாவட்டங்களை அடிப்படையாக கொண்டு மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டம் மற்றும் மன்னார் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் போன்ற 4 மாவட்டங்கள் வடகிழக்கிலே மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோலதான் மலையகத்திலும் பல இடங்களிலே தமிழர்கள் அதாவது சிறுபான்மையினர் வாழுகின்றார்கள், தமிழ் முஸ்லிம் மலையகத்தினர் வாழுகின்றார்கள். அந்த பிரதேசங்களும் இப்படியான சூழ்நிலையிலே அதாவது தொடர்பு அற்ற முறையிலே நிலப்பரப்புகளை கொண்டு மக்கள் தொகையை கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு அல்லது சிறுபான்மை மக்களுக்குரிய அந்த பிரதித்துவம் இல்லாத ஒழிக்கப்படுகின்றது. இதனாலே அந்த மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்ற அந்த துப்பாக்கிய நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏனைய பிரதேசங்களிலும், வடகிழக்கு மட்டுமல்ல, மலையகம் மட்டுமல்ல, மேல் மாகாணத்தில் இருக்கின்ற பல பகுதிகள், கொழும்பில் கூட தமிழ் மக்களின் பிரதித்துவம் அல்லது தமிழ் பேசும் மக்களின், சிறுபான்மை மக்களின் பிரதித்துவம் மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலைகளை அடிப்படையாக கொண்டு இதனை நாங்கள் இதனை அடிப்படையாக கொண்டு சிறுபான்மை மக்களாகிய இந்த நாட்டின் தேசிய இனமாகிய சிறுபான்மை மக்களாகிய தமிழ், முஸ்லீம், மலையக மக்களை பாதுகாக்கின்ற ஒரு தேர்தல் முறையாக இந்த தேர்தல் முறை, அம்பேத்கர் 50 என்ற தேர்தல் முறை காணப்படாததன் காரணமாக நாங்கள் இதனை நிராகரிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதன் மூலம்தான் எங்களது உரிமையை, சிறுபான்மை மக்களின் உரிமையை நாங்கள் பாதுகாக்க முடியும். எங்களுக்கு பழைய தேர்தல் முறை என்பதுதான் எங்கள் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கின்ற ஒரு சிறந்த தேர்தல் முறையாக இருக்கும் என்ற இந்த செய்தியை கூறி விடைபெறுகின்றேன்.
போமே ஸ்தூதி அருமாந்தித்துமா. மீலங்கட்ட ஜேசி அலுவலத்தில் ராஜ்ய அமாத்தித்துமா, உபத்துமாட்ட வினாடி ஹதர காலி
முலாசனை உபோன கரு மந்திரித்துமியனி விசேஷம் பலாசபா மெத்துவாரன் கொட்டாச சீமா நீர்ணக்கிரிமே கமிட்டி வார்த்தாவ சம்பந்தே கினனி விவாதேதி அப்படி பேதிலும் மதக்கரன் நோனி மேகதி கொடாத்தினே கதாகரா பலாசபா மெத்துவாரனே கல்தான் நோனிசா ஆண்டு கட்டித்து கரணும் கீழ மாம் முலிம் பேதில கியான் நோனி அப்பி ஜனவரி மாசி அட்டவினிதா திதாஸ் பகலுவே ஜனதாவர் லபாது நெக பொருந்துவத் தமை மே பலாசபா மெத்துவாரனே அப்பி கடிங்கட எவனத்தங் தமண்ட வாசி தீனக ஆகாரட் எக்கேக பலாசபா மெத்துவாரனே பௌகிய ரஜவா கியாத்மக்கரான் நெத்துவ மே மெத்துவாரனே பலாசபாஹரி பாதிசபாஹரி மே சியல்லம் அப்பி எக்க வத்தாவட் லங்கா புராம பாத்தண்டோனிக்கீன அதாச அபி திதாஸ் பாலவே ஜனவரி அட்டவனிதா அப்படி ஜனதாவட லபாதுன்னு தே அனுவம் பெஹதிலும் கியாண்டோனி பலாசபா மெத்துவர்ன கொட்டாச சீமா நீர்ணிக்கிற கொமிசமே வார்த்தாவ சாக்காச்சாக்கன விழாவேதி அப்படி எக்ஸாஜாதிக பக்ஷி ஹட்டியேட்ட எவகேம பெருமுன ஹட்டியேட்ட மே வார்த்தாவே அடுபாடுக்காங்க கணனாவத் தீனம் தேனிசா அப்படி தக்கா பசுகிய பலாத்பால மெத்துவாரணி கொட்டாச நீர்ணிக்கிறமே துல ஏ மெத்துவாரணே அப்பிட நவத்தவத்தாவாக்க கொட்டாச நீர்ணிக்கிறான் காலையாக கதவுனா ஏ மெத்துவாரணையும் பஸ்ஸே பிராயோகிக மே மேக அத்தக்கியம் வலுகாம அது கட்டலு கணனாவாக கவில தீரும் விசேஷம் ஏகதி பலாத்பால மெத்துவாரணி கொடக் விழாவோட பல்லதி முனே மே கொட்டாசகர் மந்திரிக்கனை பட்கர கண்ணக்கு என விசராய் மேக தவத் காரணா கணனாவாக பலாண்ட திபுனா ஏ நுபலை வினிசாம பிராதேசபா நகரசபாவில் அது மந்திரி கண்ணாயம் திகுணியாக்கு விழாத்தீன் சமார நகரசபாவில் பிராதேசபாவில் அது சபாசாலா இடமதி விழாத்தீனும் இவகேம மே வகை பலே பிஹிட்டுன விழாவே ஜனதா மத்திய விருத்தவ அர மந்திரி கண்டாயம் சபிக்கான் எகத்து குறகன சபாவல் பீட்டோ உள்ளதீன் இத்தர மிக மிதன ஜனதா மத்திய நிசி ஆகாரம் ஏ கொட்டாசே எமனத்தங்கே நகரசபாவை பிராதிசபாவை கிரியாத்மகன்னே தேனிசா அபி மே பலாசபா மத்திவர்ணே தீத் அபி கல்பனா கரன் நோனி மேகாபி கலபலா மே கொட்டாச சீமா நீர்ணய கரல அர மந்திரி துமால கொடத்திரி கதாகராவாகே அது மே கொட்டாச சீமா நீர்ணயத்துல ஜாத்தியங் ஹட்டியட் ஆகங் ஹட்டியட் குலவாஷேங் அப்படி ஜனதா விதா வெங்கர்ணவதுக்கீன கடலு அவில்ல தீனும் எய் சதமா அப்படி பெஹாதிலும் எக்ஸாத் ஜாதிக பக்ஷே ஹட்டியட் எக்ஸாத் ஜாதிக பெருமுன ஹட்டியட் මේ සීමා නීරණ කොමිෂන් වාර්තාවේ තියෙන දේවල් ගැටළු සහගත තත්ත්වයක් තියෙන නිසා අපි මේකට විරුද්ධව අපි ඡන්දය පාවිච්චි කරන්නේ. ඉතින් මේක සමහර අය කියනවා විශේෂයෙන්ම මේක තුල මැතිවරණයේ කල් දැමීමේ අදහසක් තියෙනවා කියලා. මම පැහැදිලිවම කියන්නේ එහෙම අදහසක් අපිට නැහැ. අපි බලාපොරොත්තු වෙනවා අපි ජනවාරි 8 වෙනිදා 2015 අපි ජනතාවට දුන්න තීන්දුව ජනතාවට අපි දුන්න පොරොන්දුවක් අපි එකවර මේ පළාත් සභා මැතිවරණේ පවත්වන්න අපි අවශ්‍ය කටයුතු කරනවා කියලා. ඒ වගේම විශේෂයෙන්ම අපිට සියල්ලම එකවර තියන්න බැරි වුණත් දැන් පළාත් සභා තුනක කාලය අවසන් වෙලා තියෙනවා. තවත් පළාත් සභා තුනක කාලේ තව මාසයක් එකහමාරකින් අවසන් වෙනවා. ඒ අනුව ජනවාරි වෙනකොට අපිට එහෙම නැත්නම් පෙබරවාරි වෙනකොට අපිට පළාත් සභා 6ක මැතිවරණයකට යන්න අවස්ථාව තියෙනවා. මේ අපි කියන්නේ විශේෂයෙන්ම මේ අද කොමිෂන් මහරා සීමා නිර්ණය තුලින් තවත් ගැටලු ගණනාවක් ඇති වෙනවනම් ඒ ප්‍රශ්න ගණනාවක් ඇති වෙනවනම් පරණ එහෙම නැත්නම් අපි මනාප ඡන්ද ක්‍රමයේ යට තිබුණු පරණ ක්‍රමයේ තුලින් අපි මැතිවරණයකට ගිහිල්ලා අපිට පුළුවන් පළාත් සභා මැතිවරණයට ගිහිල්ලා ඉදිරි කාලයේදී තවදුරටත් සාකච්ඡා කරලා සීමා නිර්ණය ගැන සාකච්ඡා කරලා මැතිවරණ ක්‍රමය ගැන සාකච්ඡා කරලා අපිට පුළුවන් වෙනවා ඊළඟ අවස්ථාවකදී මේ මැතිවරණ ක්‍රමය ගැන සංශෝධනයකට යන්න. එහෙම නැත්නම් අපි කඩිමුඩියේ සංශෝධන වලට ගිහිලා තියෙන දේටත් වඩා අවුල් කරගත්තොත් මං හිතන්නේ ඒකේ පළ විභාග විඳින්නේ රටේ ජනතාවට. ඒ නිසා අපි විශේෂයෙන්ම දේශපාලන කෝණයකින් බලන්නේ නැතුව මේ මැතිවරණ ක්‍රමය සම්බන්ධයෙන් රටට ගැළපෙන රටේ ජනතාවට සෙතක් සැලසෙන ඒ වගේම ඡන්දදායකයන්ගේ අයිතිවාසිකම් උල්ලංඝනය නොවන ඒ වගේම ජාතීන් හැටියට අපි ශ්‍රී ලාංකික ජාතීන් හැටියට එකමුතුව ශ්‍රී ලාංකිකයන් හැටියට ජීවත් වෙන්න පුළුවන් මේ හැම දෙයකටම ගැළපෙන විදිහේ ක්‍රමයක් අපි සාකච්ඡා කරලා අපි ඉදිරි කාලෙදි ක්‍රියාත්මක කරන්න වෙනවා. විශේෂයෙන්ම පෞගේ පළාත් පාලන මැතිවරණයේදී ඒ කොට්ටාස සීමා නිර්ණය කිරීමේදී ඉඳලම ගැටලු ගණනාවක් ඇවිල්ලා තියෙනවා. ඒ නිසා ඒක මම මුලින් කිව්වා වගේ ප්‍රාදේශීය සභා නගර සභා මැතිවරණයේත් කොට්ටාස ගැන විතරක් හිතලා බලලා අපිට මේ මැතිවරණයකට ගිහිල්ලා අද ගැටලු ගණනාවක් වෙනත් ප්‍රායෝගික ගැටලු ගණනාවක් ඇවිල්ලා තියෙනවා. ඒ නිසා ගරු මන්ත්‍රීතුමියනේ මට විනාඩියක් දෙන්න විශේෂයෙන් මම මතක් කරනවා මේ පළාත් සභා ක්‍රමය තුල අපි එහෙම කඩමුඩියේ අපි ජනතාවගේ එහෙම නැත්තම් මැතිවරණයකින් ජනතාවට තියෙන අයිතිවාසිකම් උල්ලංඝනය කරන්නේ නැතුව පැහැදිලිවම ජනතාවගේ අයිතිවාසිකම් සුරක්ෂිතව කරමින් අපි දන්නවා දැන් අද දැනට මේ තියෙන එහෙම නැත්තම් පෞගිය කාලේ අපි ක්‍රියාත්මක කරපු මැතිවරණ ක්‍රමය තුල ඒක හොඳ තියෙනවා නරක තියෙනවා ගණනාවක් අපි පැහැදිලිවම කියන්න ඕනි ජනතාවට පක්ෂයට ඡන්ද දෙනවා වගේම එහෙම නැත්නම් කණ්ඩායම් නායක කණ්ඩායමකට ඡන්ද දෙනවා වගේම මනාප ලබා දීම තුලින් ජනතාවගේ අයිතිවාසිකම් තවදුරටත් තහවුරු වෙනවා. තමන් කැමති පුද්ගලයාට මනාපයක් දෙන්න පුළුවන් අවස්ථාවක් තියෙනවා. ඒ වගේ හොඳ ලක්ෂණ තියෙනවා. ඉතින් එහෙමනම් ඒ හොඳ ලක්ෂණත් අපි පාවිච්චි කරලා ඒ මනාප ක්‍රමේ තියෙන අඩුපාඩුකම් ගැන අපි සාකච්ඡා කරලා ඒවා ඉවත් කරලා මැතිවරණ ක්‍රමයක් අපිට හදාගන්න පුළුවන් නම් මං හිතන්නේ ඒක ඉතාමත් වැදගත් වෙනවා. ඉතින් එහෙමනම් විශේෂයෙන්ම මේ සම්බන්ධයෙන් අපි මුලින් මතක් කරා වගේම මේක ඡන්දය කල් දැමීම නෙවෙයි රටේ ජනතාවට වැදගත් අවශ්‍ය ඡන්ද ක්‍රමයක් අපි සාකච්ඡා කරලා ඉදිරි ක්‍රියාත්මක කරගන්න මේක අවස්ථාවක් කරගමු කියලා මතක් කරමින් මගේ වචන ස්වල්පේ අවසන් කරනවා.
බොහොම ස්තුතියි ගරු රාජ්‍ය අමාත්‍යවරණ. ඊළඟට උදය ගම්මන්පිල මන්ත්‍රීතුමා.
ගරු මුලාසනාරු
මේ අවස්ථාවේදී මුලාසනේ සඳහා කනක හෙරත් මන්ත්‍රීතුමා එනවා.
ගරු මන්ත්‍රීතුමා කතා කරනවා.
ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමියක් අමතන්න හැදුවා විතරයි එතුමිය මට ඒකට අවස්ථාව දුන්නේ නැහැ. කෙසේ වෙතත් ගරු මන්ත්‍රීතුමනි, ගරු සභාපතිතුමනි, මේ සභාවේ මට කලින් කතා කරා ආණ්ඩුවේ අමාත්‍යවරයෙක් මාතෘකාවට අදාළ නොතිබුණත් එතුමට පොලිසියෙන් සිදු ඇති ලොකු දුක් ගැනවිල්ලක් ඉදිරිපත් කරා මේ ගරු සභාවට. එතුමා ඒක ඉදිරිපත් කරේ අපිට. එතුමා නිකම්ම නිකම් කැබිනට් ඇමතිවරයෙක් නෙවෙයි, යුද්ධයේ ජයග්‍රහණය කරපු යුද අමුදාපතිවරයා, ශ්‍රී ලංකාවේ සිටින එකම ෆීල්ඩ් මාර්ෂල්වරයා, හිටපු ජනාධිපතිවරණ අපේක්ෂකයෙක්. මේ සියල්ලම තිබියදී එතුමට STF එකෙන් බරපතල හිරියර සිදු වෙනවා කියන පැමිණිල්ල තමයි මේ ගරු සභාවට ඉදිරිපත් කළේ. එතුමා කියනවා හරි අපි ගරු ප්‍රශ්න කරන්නේ අපිත් මෙතෙක් කල් කිව්වේ මේ කතාව තමයි. අපිට පොලිසියෙන් හිරියර කරදර වෙනවය නඩු හදලා ඉදිරිපත් කරනවා කියන කාරණේ අපි මේ සභාවේ කිව්වා. මෙතරම් ප්‍රබල පුද්ගලයෙකුටත් එසේ සලකත්නම් අහිංසක අපට කෙසේද කියන ප්‍රශ්නේ තමයි එතුමාව මතු කරේ. පැරණි සිංහල කියමනක් තියෙනවා ගරු සභාපතිතුමනි, යකඩ මල්ලට ගුල්ල ගහලා නම් වී මල්ල නොබලාම විසිකරන් කියලා. ෆොන්සේකා ඇමතිතුමන්ටත් එසේනම් විපක්ෂයේ මන්ත්‍රීවරුන්ට කෙසේ වනු ඇද්ද කියලා මේ රටටම දැන් හිතාගන්න පුළුවන්. මම එතනින් කැමති මාතෘකාවට එන්න. 2017 අංක 17 දරන පළාත් සභා ඡන්ද විමසීම් සංශෝධන පනත මේ පාර්ලිමේන්තුවේ සම්මත කිරීමේ ප්‍රතිඵලයක් විදිහට තමයි පළාත් සභා සීමා නිර්ණ වාර්තාව අද දින විවාදයට ලක්වන, අද දින සම්මත කිරීමට වඩා ප්‍රතික්ෂේප කිරීමට නියමිත වාර්තාව බිහිවෙන්නේ. මේ පනත ගෙනාපු දවසේ අපි ඒකට විරුද්ධව ඡන්දය දුන්න එකම පිරිස අද මේ වාර්තාවට විරුද්ධ වෙන්න බොහෝ පිරිසක් ඉන්නවා. අපි මිශ්‍ර ක්‍රමයට විරුද්ධ නැහැ. අපි විරුද්ධ වුණේ එදා ඒ පනතේ තිබුණු විධිවිධානවලට, ඒ විධිවිධාන වලට යටින් තිබුණු ඡන්ද කල් දැමීමේ යටි අරමුණට. ගරු සභාපතිතුමනි, හොඳ මැතිවරණ ක්‍රමයක ප්‍රධානතම ලක්ෂණය තමයි ජයග්‍රහණය කරන පැත්තට පහසුවෙන් පාලන බලය ලබා ගැනීමේ හැකියාව තියෙන්න ඕනි. 1947 සම්මත කරපු ව්‍යවස්ථාවෙන් පාර්ලිමේන්තු මැතිවරණවලදී ජයග්‍රහණය කරන පැත්තේ අගමැතිවරයාගේ නිර්දේශය මත ආණ්ඩුකාරවරයාට මන්ත්‍රීවරුන් 6 දෙනෙක් පත්කිරීමේ බලය තිබුණා. මොකටද? ස්ථාවර පාලනයක් ගොඩනගන්න. වර්තමාන ව්‍යවස්ථාව යටතේ සෑම දිස්ත්‍රික්කයකම ජයග්‍රහණය කරන පක්ෂයට ප්‍රසාද මන්ත්‍රි ධූරයක් ලබා දෙන්නේ ස්ථාවර පාර්ලිමේන්තුවක් බිහි කිරීමේ අරමුණෙන්. ඒ වගේම ඒ මැතිවරණ නීතිය යටතේ පළාත් සභාවක් වේවා ප්‍රාදේශීය සභාවක් වේවා ජයග්‍රහණය කරන පක්ෂයට ප්‍රසාද මන්ත්‍රි ධූර දෙකක් දුන්නා. ස්ථාවර පාලනයක් ඇති කරන්න. හැබැයි එහෙම නොකළොත් මොකද වෙන්නේ? අපි හිතමු එක්තරා පළාත් සභාවක ඒ පක්ෂය ගන්නවා මන්ත්‍රි ධූර 24ක්. B පක්ෂයට තියෙනවා මන්ත්‍රී ධූර 20ක්. C පක්ෂය ගන්නවා මන්ත්‍රී ධූර 5ක්. දැන් කාටවත් සාමාන්‍ය බෞතරේ නැහැ පාලනය පිටව ගන්න. C පක්ෂය කියනවා අපේ සාය ඕනි නම් අපේ ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක කළ යුතුයි. ඔන්න දැන් A පක්ෂයයි B පක්ෂයයි C පක්ෂයත් එක්ක කේවල් කරනවා. වැඩියෙන්ම C පක්ෂයේ ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක කරන්න එකඟ වෙලා ඔවුන්ගේ සහය ලබා ගන්න කෙනා බවට පත් වෙන්නේ. අවසානයේදී වෙන්නේ මොකද්ද? ජනතාව වැඩියෙන්ම තෝරාගත්ත ඒ පක්ෂයේ ප්‍රතිපත්ති නෙවෙයි, දෙවනුවට තෝරගත්ත B පක්ෂයේ ප්‍රතිපත්ති නෙවෙයි, ජනතාව වැඩියෙන්ම ප්‍රතික්ෂේප කළ C පක්ෂයේ ප්‍රතිපත්තිය ඒ පළාතේ ක්‍රියාත්මක වන ප්‍රතිපත්තිය බවට පත් වෙනවා. මේක සාධාරණද? ප්‍රජාතන්ත්‍රවාදය කියන්නේ මේකද? ඕකට කියන්නේ ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, බල්ලා විසින් වලිගය වැනීම වෙනුවට වලිගය විසින් බල්ලා වැනීමක් සිදු වෙනවා කියන එකයි. සමහරු අහන්න පුළුවන් විශේෂයෙන්ම ජාතික දේශපාලනයේදී මේක වඩාත් භයානකයි. ප්‍රධාන පක්ෂ දෙක ජාතිවාදී අන්තවාදී බෙදුම්වාදී බලවේගවල රූකඩ බවට පත්කිරීමට මේ මැතිවරණ ක්‍රමයේ මේලසම පාර්ලිමේන්තුවට ගෙනාවොත් අනිවාර්යයෙන්ම සිද්ධ වෙනවා. දැන් සමහරෙක් මගෙන් අහන්න පුළුවන් ඔබත් නියෝජනය කරන්නේ සුළු පක්ෂයක් නේද? තමුන්නාසලට මේකෙන් වාසි නේද? අපි කතා කරන්නේ අපට වාසි ක්‍රමය ගැන නෙවෙයි, අපට කෙතරම් අවාසිය වුණත් රටට වාසි ක්‍රමය කුමක්ද කියන එකයි. දැන් දෙවෙනි කාරණේ, මේ ක්‍රමයේ තියෙන දෙවෙනි අවාසිය, අපි යෝජනා කරලා තිබුණේ මහජන නියෝජිතයන් විදියට පත්වෙන ජනතාව තෝරගන්න මන්ත්‍රීවරු 70%ක් ඉන්නකොට 10%-30% දක්වා ලැයිස්තුවෙන් පත්වෙන මන්ත්‍රීවරුන් සිටිය යුතුයි කියලා. පුංචි ඡන්ද වෙද්දි මේක 60% දක්වා පහළට ආව ජනතාව තෝරගන්න නියුජිතයන් ගන්න. දැන් පළාත් සභාව වෙන විට ජනතාව තෝරගන්නා නියුජිතයන් ගන්න 50% දක්වා පහත වැටිලා පක්ෂනායකයා තෝරන මන්ත්‍රීවරුන් ගන්න 10%-50% දක්වා ඉල නැගලා තිබෙනවා. එන්නේ එන්නම මහජනතාවගේ බලය අඩු කරමින් පක්ෂනායකයාගේ බලය වැඩි කිරීමක් මේ පනතහරා සිද්ධ කරලා තියෙනවා. මේකද ප්‍රජාතන්ත්‍රවාදය? අපට ඕන කරන්නේ නායකයාගේ හිත්තෝ ගැත්තෝ ටිකක් සභාපුරවන්න නෙවෙයි මහජ සැබෑ මහජනතාවගේ නියෝජිතයන්ගෙන් සභාපුරවන්න මේ ක්‍රමය හඳුන්වලා දුන්නොත් මේ ක්‍රමය ඉදිරියට අරන් ගියොත් නායකයා උසි කිව්වම බුරාපනින නායකයා ඉඟු කිව්වම වලිගෙවන්න නායකයා කැහැගෙව්වම කකුල් දෙක ඇස්සේ වලිගෙ හංගගෙන දුවලා යන බූල් බල්ලෝ තමයි මහජන නියෝජිතයන් බවට පත් වෙන්නේ අපිට බූල් බල්ලන්ගේ නියෝජිත සභාවන් වෙනුවට ජනතාව වෙනුවෙන් කේසර සිංහයන් වගේ පෙනී සිටින සිංහ පැටවුන්ගේ මහජන නියෝජිත සභාවන් තමයි බිහි කරගන්න අවශ්‍ය වෙන්නේ දැන් මේ පළාත් සභාවේ පනත මීට හරියටම වසරකට කලින් ගෙනාපු වෙලාවේ අපිට මතකයි මේ සභාවේ තිබ්බ කාලගෝට්ටිය අපි දිගින් දිගටම පෙන්වලා දුන්නා මේ කියන අඩුපාඩු වලට අමතරව මේ පනතේ යටි අරමුණ පළාත් සභා මැතිවරණේ කල් දැමීමයි මේ ආණ්ඩුවට ඡන්දෙට යෑමේ උමනාවක් නැහැ කියලා ඒ වෙනුවෙන් අපිට මතකයි එදා මේ පනතට විරුද්ධව කතා කරන බොහෝ පක්ෂ සාධුකාර දීලා ඒ පනත පාර්ලිමේන්තුවට වඩම්ම ගෙනාවේ ජනතා විමුක්ති පෙරමුණ තමන්ගේ රතු පාවඩේ එළලා තමයි ඒ පනත පිළිගත්තේ එදා අපි කිව්වා මේකේ යටි අරමුණ ඡන්දේ කල් දැමීමයි ඒ අනුව අගමැතිතුමාව මේ පාර්ලිමේන්තුව ඇතුළට ගෙන්න ගත්තා අගමැතිතුමා ලවා බොහොම උජාරුවෙන් ප්‍රතිඥාවක් දුන්නා මොකද්ද ප්‍රතිඥාව 2018 මාර්තු 31 වෙනිදාට පෙර පළාත් සභා මැතිවරණ පවත්වා අවසන් කරමි අද අපි ඉන්නේ අගෝස්තු මාසේ 24 මාර්තු මාසේ 31 නෙවෙයි අගෝස්තු 31 වෙනිදා තව දවස් කීපයක් තියෙන්නේ මාස පහක් ගිහිල්ලත් ඡන්දය අහල පාලවත් පේන්නේ නැහැ කියන්නේ නම් ජනවාරි මාසේ ඡන්ද එනවා කියලා ඔය සින්දුව අපිට හොඳට මතකයි පුංචි ඡන්දෙටත් කරේ එහෙමයි 2015 මාර්තු මාසේ තමයි ඡන්දෙ පවත්වන්න නියමිතව තිබුණේ 2015 මාර්තු කියනවා මාස 6ක් දිගු කරා ඊට පස්සේ පවත්වනවා ඒ මාස 6 ඉවර වෙද්දි තව මාස 4කින් ඔය අනාදී වශයෙන් මාස නෙවෙයි මාස 30ක් නැත්තම් අවුරුදු දෙකමාරක් පුංචි ඡන්දෙ කල් දාලා අපිට සිද්ධ වුණා අධිකරණයේ පාර්ලිමේන්තුවේ මහපාරේ මැතිවරණ කොමිසම ඇතුළේ මේ පුංචි ඡන්දෙ දිනා ගැනීමට අරගල කරන්න ඡන්දෙ දින්න ඡන්දෙ තිබ්බා විතරක් නෙවෙයි ඡන්දෙ දින්න දැන් ආයේ මේ පළාත් සභා මැතිවරණේ ආවොත් මොකද මුලාසන අරුවට මන්ත්‍රීතුමනි වෙන්නේ පළාත් සභා මැතිවරණේ ආවොත් ජනාධිපතිතුමාටයි අගමැතිතුමාට ආපහු රණ්ඩු වෙන්න සිද්ධ වෙනවා දෙපැත්ත බෙදිලා මැතිවරණ ප්‍රතිඵලයේ එදාටත් වඩා අන්ත පරාජයක් බවට පත් වුණාම ආයි අගමැතිතුමාට විරුද්ධ විශ්වාසභංග යෝජනා එන්න පුළුවන් අගමැතිතුමාගේ නායකත්වයට එරෙහිව එජාපයේ කැරළි එන්න පුළුවන් ඒ නිසා අගමැතිතුමා කැමැත්ත ජනාධිපතිවරණයේ දක්වා තියෙන මේ කාලයේ අර ජීවිතයේ සැඳෑ සමයේ ගෙවන අය කලබල වලට කැමති නැහැ වගේ කරදරයක් කලබලයක් නැතුව මේ කාලේ ගෙවා ගන්න ඒ නිසා තමයි ජූනි මාසේ මුල් සතියේ මම කිව්වේ මම ලිව්වේ ජනාධිපතිවරණය එනතෙක් කිසිම මැතිවරණයක් මේ ආණ්ඩුව පවත්වන්නේ නැහැ කියලා. මම සතුටු වෙනවා පාර්ලිමේන්තුවේ සභානායකතුමා ලක්ෂ්මන් කිරියල්ල මැතිතුමා මගේ මතේ සනාථ කරමින් මෑතකදී ප්‍රකාශ කළා මීළඟට එන මැතිවරණය ජනාධිපතිවරණයයි කියලා. එහෙමනම් මේ මැතිවරණය අපිට ලබා දෙන දෙයක් නෙවෙයි ලබාගත යුතු දෙයක් ජනතාවගේ ඡන්දායිතිය කියන්නේ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ පරම මුදුන්මල්කඩ ප්‍රජාතන්ත්‍රවාදයක් රටක තියෙනවද නැද්ද කියලා තීරණය වෙන්නේ ඡන්ද තියෙනවද නැද්ද කියන කාරණේ මේ ආණ්ඩුවේ සැලැස්ම හරිම පැහැදිලි ගරු මුලාසන ආරූඪ සභාපතිතුමනි සීමා නිර්ණය පෙන්නලා මුලින්ම පුංචි ඡන්දය අවුරුදු දෙකමාරක් කල් දාලා බැලුවා අධිකරණිනුත් කරදරයක් උනේ නැහැ වැඩේ ඉස්සරහට කරගෙන ගියා දැන් ඔන්න පළාත් සභා මැතිවරණෙත් අවුරුද්දකින් කල් දාලා පාර්ලිමේන්තු මැතිවරණයේ ඔන්න මෙන්න වෙනකොට කට්ටියට මතක් වෙනවා අර පළාත් සභාව විසිරුවා හරින්න දවස් දෙකක් තියලා තමයි පළාත් සභාව වලට කොට්ටාස වුණි කියලා මතක් වුණේ ඒ වගේ පාර්ලිමේන්තු මැතිවරණයට ඔන්න මෙන්න කියලා පළාත් සභාව පාර්ලිමේන්තුවට දානවා සීමා නිර්ණ කොමිසම. ඒතර සීමා නිර්ණ කොමිසමෙන් සීමාවන් නිර්ණය කළ දැනුම් දෙනතුරු පාර්ලිමේන්තු මැතිවරණයක් නැහැ. පුංචි කහටකඩ තියෙන්නේ ජනාධිපතිවරණය. අපේ ව්‍යවස්ථාව අනුව 2019 නොවැම්බර් 9 දෙසැම්බර් 9 අතර ජනාධිපතිවරණය පැවැත්විය යුතුයි. ජනාධිපතිවරණයේ මුළු රටම එක කොට්ටාසයක්. සීමා නිර්ණයට මුවා වෙලා ඒ ඡන්දේ කල් දාන්න බෑ. ඒ නිසා
ගරු මන්තුමා ඔබතුමාට විනාඩි 2ක් ඉතුරු ඇතුණු.
බොම් පින් මුලස්සන අරුවේ මන්ත්‍රීතුමනි සීමා නිර්ණයට මුවා වෙලා කල් දැමිය නොහැකි එකම මැතිවරණේ ජනාධිපතිවරණේ. ඔන්න ආණ්ඩුවට තියෙන අභියෝගේ.
අන්න ජනතා විමුක්ති පෙරමුණේ ඒ අභියෝගෙත් විසඳලා දීලා තියෙනවා. 20 වෙන සංශෝධනයේ හරහා ජනාධිපති ක්‍රමයේ අවෝසි කරගත්තොත් ඒ ප්‍රශ්නෙත් ඉවරයි. ඔන්න ඕකයි ආණ්ඩුවේ ඇමතිවරු මාධ්‍ය හමු වලට ආවම රූපවාහිනී සංවාද වලට ආවම 2025 වෙනතුරු අපි බලේ ඉන්නවා කියන්නේ. 2025 වෙනතුරු මේ ආණ්ඩුව බලේ ඉන්න ලෑස්ති වෙන්නේ මැතිවරණ ජයග්‍රහණය කරලා නෙවෙයි, මැතිවරණ පැවැත්වීම කල් දෙමීමෙන් කියන එක ඉතාම ලැජ්ජාවෙන් වුණත් අපි මේ සභාවේ සීපත් කරන්න ඕනි. ඒ නිසා අපි විශ්වාස කරන්නේ නැහැ ජනවාරියේ පළාත් සභාව මැතිවරණ තියයි කියලා. ඒක තවත් එක් පොරොන්දුවක් විතරයි. අපි දන්නවා පළාත් සභාව අපිට ඒ වගේම ගරු මූලාසනාරුණ මන්ත්‍රීතුමනි අධිකරණයට ගිහිල්ලා දැන් හොඳටම හති. ඒ නිසා අධිකරණයට ගිහිල්ලා වැඩකුත් නැහැ. අපි පුංචි ඡන්දේ දිනාගත්තේ මහාපාරේ කරපු සටන් වලින්. ඒ නිසා ජනතාවගේ පරම බලය වන ඡන්දයිතිය ජනතාවට ලබා දෙන්න තමන්ගේ පළාත් සභා ජනාධිපතිගේ නියෝජිතයන් වෙනුවට තමන්ගේ නියෝජිතයන් ලවා පාලනය කර ගැනීමේ අයිතිය ලබා දෙන්න අපි ඔබත් එක්ක පාරට බහිනවා. සැප්තැම්බර් 5 වෙනිදා අපි ආරම්භ කරන්නේ මේ ජනතාවගේ ඡන්ද අයිතිය ලබා දීමේ සටනයි. ඔබට ඔබේ අයිතිය රැකගන්න ඕන නම් පක්ෂ පාට ભેද පසක දමා මේ රටේ සමස්ත ජාතියටම සැප්තැම්බර් 5 වෙනිදා මහපාරට එකතු වෙන්න කියන පණිවිඩය ලබා දෙමින් මේ මැතිවරණය කෙතරම් කල් දැම්මත් අගමැතිතුමා මේ සභාවය තුලේ කෙතරම් බොරු කිව්වත් අපි මේ මැතිවරණය දිනා ගැනීමට කළ හැකි කළ යුතු සෑම දෙයක්ම කරනවා කියන එක සීපත් කරමින් මම නිහඬ වෙනවා. සිළු දිනාටම තෙරුවන් සරණයි.